السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, விருந்துகளுக்கு போவது சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று முதாக்கரா செய்ய இருக்கிறோம். அடிக்கடி பலரும் விருந்துகளுக்கு போவது சம்பந்தமாக கேள்விகளை கேட்கிறார்கள். விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த விருந்துகளுடைய நிலைகள் இப்படி, அழைக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அங்கே வாரவங்க இப்படிப்பட்டவங்க, போகிறதா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு பக்கம் மக்களுக்கு தீனில் வந்திருக்கக்கூடிய பக்குவம், அடுத்தது விருந்துகள் அதிகரித்து கொண்டு போகக்கூடியதும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு காலத்தில் விருந்துகள் என்றது இருந்து நின்று எப்பொழுதாவது ஒரு நாள் தான் விருந்து சாப்பாடு. ஆனால் இப்பொழுது சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்கள் வீடுகளில் சாப்பிட்றது என்றது எப்பொழுதாவது ஒரு நாள், காலையில் இரவு பகல் என்று மாறி மாறி விருந்து தான் என்றும் சிலருக்கு பெரும் ஒரு சோதனையாகவும் அது மாறி இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பலரும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க. விருந்துக்கு போகிறது சம்பந்தமாக சில சட்டதிட்டங்கள் கிதாபுகளில் மிக தெளிவாக விவரமாக உலமாக்கள் இதை பேசியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, விருந்துகளில் ரெண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று வலிமாக்கள். வலிமா என்றால் திருமணத்துக்காக வேண்டி திருமணம் முடித்த ஒரு கணவர் அவர் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு வலிமா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு தனியான சட்டம் இருக்கிறது. வலிமா அல்லாத ஏனைய பல விருந்துகள் குடும்பங்களுக்கு இடையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான விருந்துகள் இருக்கிறது, இதுக்கு தனியான சட்டம் இருக்கிறது. வலிமாவுக்கு இன்வைட் பண்ணப்பட்டால், வலிமாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், அழைக்கப்பட்டவர் அந்த வலிமாவுக்கு போகிறது இது ஃபர்து ஐன். வலிமாவுக்கு அவ்வளோ கண்டிப்பான சட்டம் இருக்கிறது. ஹதீஸ்களில் மிச்சமே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தக்க காரணங்கள் எல்லாம் யாருக்கும் அதை நிராகரிக்க இயலாது. ஃபர்து ஐன், வலிமாவுக்கு சொல்லப்பட்டால் அதுக்கு போகிறது. ஏனைய சாப்பாடுகளை பொறுத்தவரையில் வலிமா அல்லாத ஏனைய விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்துகளுக்கு போகிறது மிக கண்டிப்பான சுன்னத். மிக கண்டிப்பான சுன்னத் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன என்றால், உலமாக்கல்ல ஒரு சாரார் அதையும் வாஜிப் என்று சொல்கிறார். ஏனைய விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டாலும் கூட போகிறது கட்டாயமானது, வாஜிபானது என்கிறார்கள். காரணம், அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அவ்வளோ பாரதூரமாக வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ்களாக வந்திருக்கிறது. இந்த விருந்துகளுக்கு போகிறது குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் ஃபர்தாகவும் சில சந்தர்ப்பங்களில் சுன்னத்தாகவும் மாறுறதற்கு ஷரியத்துடைய பார்வையில் சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் வலிமாவுக்கு போகிறது வாஜிபாகும், ஏனைய சாப்பாடுகளுக்கு போகிறது சுன்னத்தாகும். இந்த நிபந்தனைகள் தவறுற பட்சத்தில் சாப்பாடுகளுக்கு போகிறது ஃபர்தாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. அந்த நிபந்தனைகள் என்ன என்றதை தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவது, அழைக்கிறவர் அழைக்கப்படுறவர் ரெண்டு பேரும் ஈமான் உள்ளவர்களாக கலிமா சொன்னவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கிறவர் கலிமா சொல்லாத ஒருவராக இருந்தால் இந்த நேரத்தில் இந்த சட்ட பிரச்சனை வரமாட்டார். போறது ஃபர்து என்றதோ சுன்னத் என்றதோ வரமாட்டார். ஆகும், போறதுக்கு அனுமதி இருக்கிறது, அது அதற்குரிய நிபந்தனைகளோடு அனுமதி இருக்கிறது போறதுக்கு. ஆனால் அழைக்கிறவர் கலிமா சொல்லாதவர் தான், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் என்றால் சமீபத்தில், தன்னோட சமீபத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லது தன்னுடைய சொந்தக்காரராக இருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அந்த விருந்துக்கு போறது சுன்னத். அது வலிமாவாக இருக்கலாம், வலிமா அல்லாத விருந்தாளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் அல்லது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், இன்னும் கலிமா சொல்ல இல்லை, குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த நேரத்தில் அந்த விருந்துக்கும் சமூகம் கொடுக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது நிபந்தனை, விருந்து பொதுவானதாக இருக்க வேண்டும். பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றால் அர்த்தம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார், செல்வந்தர்கள் மட்டும் அல்லது குறிப்பிட்ட ஒரு பதவியில் இருக்கிறவர்கள் மட்டும் என்று அவர்களுக்கென்று தனியாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்படி தனியாக்கப்பட்டதாக இருந்தால், அதாவது தனியாக்குற நோக்கத்திலேயே தனியாக்கப்பட்டிருக்க கூடாது. எங்கட விருந்துக்கு ஏழைகள் யாரும் வரக்கூடாது. எல்லாருமே வரவங்க செல்வந்தராக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், நோக்கம் என்ற வார்த்தை இங்கே பிரதானமானது, அந்த நோக்கத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த விருந்துக்கு போறது பர்தாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. இந்த நேரத்தில் தவிர்ந்து கொள்வதற்கு தாராளமாக இடம் இருக்குது. எந்த பர்தும் இல்லை, சுன்னத்தும் இல்லை, அது வலிமாவாக இருந்தாலும் சரி. அந்த நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்க கூடாது. அந்த நோக்கம் இல்லை, அந்த குடும்பத்தில் எல்லாருமே செல்வந்தர்கள், குடும்பம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க என்றால் அந்த இடத்துல இந்த பிரச்சனை வர மாட்டாது. எப்பையும் ஹதீஸ்ல வந்திருக்கிற ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா யுதா இலைஹல் அக்னியா வயுரதுல் ஃபுகரா வயுத்ரகுல் ஃபுகரா. சாப்பாடுகள்லேயே விருந்துகள்லேயுமே கெட்ட சாப்பாடு எந்த சாப்பாடு என்றால், எந்த சாப்பாட்டுக்கு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுகிறார்கள், ஏழைகளோடு அவரோடு என்று ஏழைகளை விட்டு போட்டு செல்வந்தர்களை மட்டும் எந்த சாப்பாட்டுக்கு அழைக்கப்படுகிறதோ இந்த சாப்பாடு, இந்த விருந்து தான். விருந்துகள்லேயே மிக கெட்ட விருந்து என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக கெட்ட விருந்து என்று வரும்போது அதுக்கு போகிறது ஒரு நாளும் ஃபர்தாக இருக்கிறது உருவத்தமாக இருக்க சுன்னத்தாகவும் ஆக மாட்டார்கள். எத்தையும் எங்களோட வலிமாக்கள், எங்களோட விருந்துகள், நாங்கள் ஒரு நல்ல நீயத்தில் கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள், இதற்கு அழைக்கும் பொழுது இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு யார் துவா செய்வார்களோ, யார் அந்த சாப்பாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியையும் அந்த பலத்தையும் நல்லதற்கு பயன்படுத்துவார்களோ இவர்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். குறிப்பாக எங்களோட வலிமா இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் என்று வரும் பொழுது கவனமாக அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு போய் அவர் வர வேணும், இவர் வர வேணும், யார் வந்து போட்டு அவ்வளவு சாப்பிட்டு ஒரு துவா கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று கூட ஒரு துவா கூட செய்யாம போவாங்களோ, இந்த மாதிரியானவர்களை சாப்பாட்டுக்கு அழைக்கிறதுல தான் நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்துகிறோம், மிச்சம் நாங்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுதான் எங்களுக்கு அவர் வர வேணுமே இவர் வர வேணுமே என்று கவலைப்படுறோம். ஆனால் யார் எங்களுக்கு துவா செய்வார்களோ, யாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால பெரும் நன்மைகளை அடைஞ்சு கொள்ளலாமோ, அந்த விஷயத்தில் நாங்கள் சில நேரங்களில் கவனம் செலுத்துறது மிக குறைவாக இருக்கிறது. எப்பையும் ஏழைகளை எங்களுடைய சாப்பாடுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏழைகளோட அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இன்னமாத்தும் சரூன் வத்தூர் ஜபோன் பேதுவாகும். உங்களுக்கு மத்தியில் சில பலகீனர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அந்த பலகீனர்களுடைய பரக்கத்தினால தான் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, உங்களுக்கு ரிஸ்க்கு ஆகாரம் கிடைக்கிறது. இந்த பலகீனர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா மற்ற எல்லா காரியங்கள்லையும் பரக்கு செய்கிறான். அதனால் அந்த மாதிரியான ஆட்கள் சமூகத்தில் எப்பயும் இருப்பாங்க. எவ்வளோ காலங்களில் மாற்றம் வந்தாலும், செல்வத்தில் செல்வ அமைப்புகளில் மாற்றம் வந்தாலும், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் பலவீனர்கள் எப்பொழுதும் உடலால், செல்வத்தால், அறிவால், அழகால, குடும்பத்தால் பலவீனர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்தில் எப்பயும் இருப்பாங்க. அவங்கள அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவங்கள சேர்க்காத இந்த காரியமும் உலகத்தில் மேலோங்கிறது இல்லை, வெற்றி அடைகிறது இல்லை. அவங்கள சேர்க்கப்பட வேணும். அது எல்லா காரியத்திலையும் அவர்கள் சேர்க்கப்பட வேணும். அடுத்த ஷர்த்து, ஒரு அந்த சாப்பாட்டுக்கு அழைக்கும் பொழுது குறிப்பாக இவரை அழைக்கப்பட்டிருப்பது, அதாவது ஒரு வலிமாவுக்கு அல்லது ஏனைய ஒரு சாப்பாட்டுக்கு பொது அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அறிவித்தலை பார்க்கிற அனைவருக்கும் போறது சுன்னத்தாகவோ வாஜிபாகவோ அமைய மாட்டார். உதாரணமாக ஒருத்தருடைய வலிமாவுக்கு பள்ளியில பொது அறிவித்தல் செய்யப்படும். ஊர் மக்கள் எல்லாரும் வாங்க, ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஊரில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் இப்ப சுண்ணத்தாகவோ பரதாகவோ ஆக மாட்டாது. இது பொது அறிவித்தல், போக வேணும் போக கூடாது என்றதல்ல, தனிநபருக்கு வாஜிபாகமா சுண்ணத்தாகுமா அதுக்குள்ள நிபந்தனைகளை தான் நாங்க பார்க்கிறோம். பொது அறிவித்தல் மூலமாக விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தால் அந்த விருந்துக்கு போறது ஃபர்தாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது, குறிப்பிட்டு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைக்கிறவர் உதாரணமாக ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, பத்து பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றார். இப்ப இந்த பத்து பேருக்கும் கட்டாயமாகுமா இல்லையா என்றால் இது பொது அறிவித்தல் தான், இது தனிப்பட்ட குறிப்பிட்ட ஒருவரை இங்கு அழைக்கப்பட இல்லை. அதனால அவர்களுக்கு இப்ப அழைக்கப்படுற இந்த இரண்டாவது ஆள் மூலமாக அழைக்கப்படுகிறவர்களுக்கு அது கட்டாயமாக மாட்டாது. அதே மாதிரி ஒருவர் அழைப்பு தரும் பொழுது சாப்பாட்டுக்கு கூப்பிடும் பொழுது சொல்றார், விரும்பினா வாங்க, இந்த மாதிரி விரும்பினா வாங்க, ஏழு மெண்டா வாங்க, இந்த மாதிரி சொன்னாலும் அந்த சட்டம் வரமாட்டார், சுன்னத் என்றதோ பரத என்றதோ வரமாட்டார். ஏன்னா அழைக்கிறவர் அழைக்கும் பொழுது ஒரு ஒரு நிபந்தனையோட தான், ஒரு ஒரு அதாவது மன்னிப்போட தான் அழைச்சிருக்கிறார், விரும்பினா வாங்க ஏழு மெண்டா வாங்க, இப்படி சொல்லி இருந்தாலும் கட்டாயமாக மாட்டார். ஏனென்றால் நாங்க சொன்ன ஆரம்பத்தில் ஃபர்து ஐன் என்று, ஃபர்து ஐன் என்று வரும்பொழுது போறது ஃபர்து ஐன் என்று வரும்பொழுது லேசான விஷயம் இல்லை, ஃபர்து ஐன் ஆகிறதுக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அங்க பவிந்து கொள்றதற்கு இடம்பாடு இருக்கிறது. எலிமெண்டா வாங்க விரும்பினா வாங்க என்று சொல்றது உதாரணமாக ஒருவர் ஒழுக்கத்துக்காக சொல்லி இருந்தால், மேலே அவருடைய நோக்கம் வராமலிக்கட்டும் என்றதல்ல, ஒழுக்கத்துக்காக சொல்லி இருந்தால் அந்த நேரத்தில் போறதுதான் சிறந்தது. அடுத்தது அடுத்த நிபந்தனை, அழைக்கிறவர் சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்றவர் இருக்கிறாரு, அவர் அந்த அழைக்கிறதுக்கு மூணு விதங்கள் இருக்கிறது. ஒன்றோ அவராக அழைத்திருக்க வேண்டும், அவரே வந்து நீங்க சாப்பாட்டுக்கு வாங்க என்று சொல்லி அழைக்கிறார், அவராகவே அழைத்திருக்க வேண்டும். அல்லது தன் சார்பாக இன்னொருவரை அனுப்பி அழைச்சிருக்க வேண்டும். மூணாவது முறை கடிதம் மூலமாக எழுத்து மூலமாக அழைக்கிறது. இந்த மூணு முறைகள் இருக்கிறது. இந்த மூணு முறைகள்ல ஒரு முறையில அழைச்சிருந்தால்தான் வாஜிபாகும் சுன்னத்தாகும். இது தவிர்ந்த வேற முறைகள்ல அழைச்சிருந்தால் வாஜிபாக சுன்னத்தாக ஆக மாட்டோம். நான் சொன்ன ஆரம்பத்திலே பொது அறிவித்தல் மூலமாக அறிவிக்கும் பொழுது வாஜிபாக மாட்டாது என்று சொன்னோம். இந்த மூணு முறைகள்ல அழைச்சிருக்க வேண்டும். ஒன்று தானாக அல்லது தன் சார்பாக இன்னொருத்தரை அனுப்பி ஒரு தூதுவர் மூலமாக அழைக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் எழுத்து மூலமாக கடிதம் மூலமாக அழைச்சிருக்க வேண்டும். இன்றைக்கு ஏதாவது கார்டுகள் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது, இது வந்து எழுத்து மூலமாக அழைக்கக்கூடிய முறை, எழுத்து மூலமாக அல்லது கடிதம் மாதிரி அழைக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. சாதாரணமாக அந்த கடிதத்துடைய அமைப்பிலேயே அது இருக்கிறது தான், அதில் தான் ஹயிர் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அது ஒரு பெரிய காரியமாக திருமணத்தில் அதுக்கென்று தனியாக மஷூராவே பண்ணுறாங்க. சில குடும்பங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அடிக்கிறது, எங்கே அடிக்கிறது, சிலோன் அடிக்கிறதா, இந்தியாவில் செய்கிறதா, இதெல்லாம் சாதாரணமாக சிலர் கையில எழுதி கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க அந்த காலங்களில். கையா கையெழுத்திலேயே எழுதி அவங்க அதாவது திருமணங்களுக்கு அழைக்கக்கூடியவர்களும் இருந்தாங்க சாதாரணமாக. எந்த அளவுக்கு அது சுருக்கமாக ஆக்கிக் கொள்ளப்படுகிறதோ, அது சுருக்கமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதில் எல்லாம் போய் நிறைய பணங்களை வீண் விரயம் செய்யக்கூடாது. அல் பதாக மினல் ஈமான், எந்த காரியத்திலையும் சாதாரணமாக இருக்குது. இது ஈமான் உள்ள ஹதீஸ்ல வந்திருக்கு, அல் பதாகத்து மேல் ஈமான், சிம்பிளாக இருக்கிறது, அது ஈமான்ல சேர்ந்தது, அது மார்க்கத்துக்கு வெளிப்பட்டவனுக்கும் அது மார்க்கத்தில் சேர்ந்தது, ஈமான்ல சேர்ந்தது. அதனால இந்த மாதிரியான காரியங்களை சாதாரணமாக அமைச்சு கொள்ள வேண்டும். அதில் அதாவது அதிகமான காடுகளில் நாங்கள் பார்க்குறோம் இந்த துவாக்கள் எல்லாம் எழுதுகிறாங்க. துவா வந்து கல்யாணத்துக்கு சொல்றவர் இன்வைட் பண்ணப்படுற விருந்தாளிக்கு எழுதுகிற துவா இல்லாது, வர விருந்தாளி அந்த திருமணம் முடிக்கிறவர்களுக்கு ஓத வேண்டிய துவா, அதை போய் திருமணம் முடிக்கிறவர் மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கிறதா? வின் பண்றவங்க ஒரு விதத்தில் செய்வாங்க. கார்ல எங்கேயும் துவாக்கள் எழுத வேண்டிய தேவையே இல்லை. பாரக்கல்லாஹு எல்லா கார்டுகள்லையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இந்த இதை பார்த்து யாரும் பாடமாக்குறாங்களா, இதை இதை எடுத்துட்டு போய் பார்த்து ஓதுறாங்களா, அப்படி ஒன்றும் நடக்கிறது இல்லை. இது வந்து வார விருந்தாளி கனவு அந்த திருமணம் முடிக்கிற தம்பதிகளுக்காக வேண்டி ஓத வேண்டியது. அதை நேர் மாற்றமாக நாங்கள் மாற்றிட்டோம், இவங்க அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேணும். காடுகள் என்று வரும்போது நாங்கள் சொன்னோம், இது வந்து ஒரு கடிதத்துடைய அந்தஸ்தில் இருக்கிறது. கடிதத்தில் எப்படி ஒருவருக்கு கடிதம் எழுதும் பொழுது எப்படி கடிதம் தெளிவாக இருக்க வேணுமோ அதே மாதிரி இந்த காடும் தெளிவாக இருக்க வேண்டும். இது மூடலாக இருக்கக்கூடாது. காடை தாராங்க எழுதி இல்லை, யாரை கூப்பிட்டீங்க, சும்மா அப்படியே அதாவது ஃபேமிலியாக கூப்பிட்டு இருக்கிறாங்களா, கணவன் மனைவி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்களா, அல்லது இவரை மட்டும் கூப்பிட்டு இருக்கிறாங்க, எழுதுறதும் இல்லை வெற்றதும் இல்லை, சும்மா தந்துட்டு போறது, ரெண்டு பேரும் வந்து அப்படி வராட்டி இப்படி எப்படியும் வச்சுக்கொள்ளலாம் என்றது மாதிரி மூடலாக இந்த மாதிரி அழைக்கிறது முறையானதல்ல. அழைக்கும் பொழுது தெளிவாக உங்களை மட்டும்தான் கூப்பிடுறதா, அப்படி இல்லை நீங்களும் உங்களுடைய மனைவியுமா அல்லது குடும்பம் சகிதம் வர சொல்லி இருக்கிறாங்களா. இதை கார்ல எழுதப்பட வேணும், மேலே அல்ல பிள்ளை அல்ல, சில வெளியில் எழுதுறாங்க, வெளியிலேயும் அல்ல உள்ள கார்ல எழுதுங்க. கார்ல அழகான ஒரு கோடு போடு வச்சுக்கிறது எதுக்கு, ஒரு இடைவெளி இருந்தால் அது நிரப்பப்பட்டால் தான் அது பூர்த்தியாகும், அந்த இடைவெளியே எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதுறதுக்கு நேரம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, அந்த இடைவெளியை விடக்கூடாது. அப்பதான் முன்னால் எழுதப்பட்டது அதுதான் அழைக்கப்பட்டவர் என்றதை முடிவு செய்யலாம். அடுத்த நிபந்தனை, முதலாவது வலிமாவுடைய முதலாவது நாள் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வலிமாவுக்குரிய நிபந்தனை, ஒருவர் வலிமா கொடுக்கிறார், பல பல நாட்கள் வலிமா, மூணு நாள் வலிமா கொடுக்கிறார். இன்றைக்கு பண்ணப்படுறவருக்கு எப்ப அதை ஐநாக போறது பருந்து ஐநாக ஆகும் என்றால் முதல் நாள்ல வருமாறு அழைக்கப்பட்டிருந்தால், அதுக்கு பின்னா உள்ள நாட்கள் அழைக்கப்பட்டிருந்தால் இங்கு இரண்டாவது நாள் வாங்க மூணாவது நாள் வாங்க என்று அழைக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அந்த நேரத்தில் ஃபர்து ஆயினாக ஆக மாட்டார். முதல் நாளில் கூப்பிட்டிருந்தால் மட்டும்தான் அது ஃபர்து ஆயினாக மாறும், கட்டாயமாக மாறும். அதுக்கு பின்னா உள்ள நாட்களில் அழைக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக மாட்டாது. அதே மாதிரி ஒருவர் பல நாள் வலிமா கொடுக்கிறார், எல்லா நாளும் கூப்பிட்டிருக்கிறார், நீங்க மூணு நாள் சாப்பாட்டுக்கு இது மூணு நாளும் வாங்க, இந்த நேரத்திலையும் முதல் நாள்ல போறது மட்டும்தான் அவருக்கு வாஜிபாகும். மற்ற ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு இருக்கிறாரே என்றதற்காக போறது அவருக்கு கட்டாயமாக மாட்டாது. பல நாட்கள் வலிமா அதாவது வலிமாக்கல் செய்யறது சம்பந்தமாக தக்க காரணம் இல்லாமல் பல நாட்கள் வலிமா செய்யறது தடுக்கப்பட்டிருக்கிறது, கூடாது. வலிமா ஒரு நாள் தான் செய்ய வேணும், தக்க காரணம் இருந்தால், வீட்டில் இடம் இல்லை, இப்படியான சில தக்க காரணங்கள் இருந்தால் அந்த நேரங்களில் மட்டும் பல நாட்கள் வலிமா செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. வலிமாவுக்காக சாப்பாடுகளுக்காக அழைக்கிறது, இத்தனை நாட்களுக்கு முன்னால் தான் அழைக்கப்பட்டிருக்க வேணும் என்ற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. உடனடியாக பகல் வலிமா இருக்கிறது, லோர் தொழுகளை தான் கூப்பிடுறார் என்று சொன்னாலும் அதே சட்டம் தான். வலிமாவுக்கு நாங்கள் என்ன சட்டம் சொன்னோமோ அதே சட்டம், சாப்பாட்டுக்கு என்ன சட்டம் சொன்னோமோ அதே சட்டம் தான் அப்பவும் வரும். இத்தனை நாளைக்கு முன்னால் வச்சிருக்கணும், இவ்வளவு நேரத்துக்கு முன்னால் வச்சிருக்கணும் என்றதெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்பயும் சாதாரணமாக இருக்க வேணும், செயல்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்க வேணும். சில பெரிய டிமாண்ட் காட்டுவாங்க, இப்பயா சொல்றது நாளைக்கு சாப்பாடு, இந்தக்கா சொல்றது நீங்க நேரத்தோட சொல்லியிருக்க கூடாதா, இந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையில்லை. எலுமெண்டா போங்க, காரணம் இருந்தால் சொல்லிட்டு சும்மா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, எங்கள்கிட்ட என்ன இருக்குது, தனக்கு எந்த ஒவ்வொருத்தரும் பெரிய மதிப்புகளை அந்தஸ்துகளை முடிவு செஞ்சு வச்சு கொண்டு இருக்கிறது. என்னையை பொறுத்தவரை எனக்கு கல்யாணத்துக்கு சொல்றது இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு சொல்றது இல்லை, ஒரு மாசத்துக்கு முன்னால சொல்லியிருக்க வேணும். இது எங்கிருந்து வந்துச்சு இந்த அந்தஸ்து? இந்த மாதிரி பெரிய அந்தஸ்து யாருக்கும் சமூகத்தில் இல்லை. ஷரியத்து தான் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேணும். தொழில் லோகர் தொழுகைக்கு வந்தவர் சாப்பாட்டை கூப்பிட்டாலும் அந்த நேரத்தில் அதே சட்டம் தான், வலிமாவாக ஃபர்து ஆயினாக மாறும், மற்ற சாப்பாடுகளாக இருந்தால் கண்டிப்பான சுன்னத் போறது. காரணம் இல்லாமல் இந்த மாதிரியான அழைப்புகளை மறக்க கூடாது. அடுத்த நிபந்தனை, இந்த சாப்பாட்டுக்கு அழைக்கிறவர் மூலம் ஒன்றோ அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு மஹப்பத், அல்லது அழைக்கப்படுறவர் ஒரு சிறந்தவராக, இல்முள்ளவராக, அல்லது ஒரு சிறப்புள்ளவராக, தக்வாவில் கூடியவராக இருக்கிறார், இந்த மாதிரியான நோக்கத்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் வரும், வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ மாறும். அதாவது அன்புக்கு அழைச்சிருக்கிறார். அழைப்பதன் மூலம் வேறொரு நோக்கம் இருந்தால், குப்பிட்டிக்கு சாப்பாட்டுக்கு தான், ஆனா நோக்கம் சாப்பாடு இல்லை, வலிமாவுக்கு வரணும் என்றதல்ல, வேறொரு நோக்கம் இருக்கிறது என்பது அழைக்கப்பட்டவருக்கு தெரியும். இப்படி இருந்தாலும் போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டார். உதாரணமாக அழைக்கப்பட்டிருக்கிறவருக்கு தெரியும், இவர் கூப்பிட்டு இருக்கிறது வேறொன்றுக்கும் இல்லை, இரக்கத்துக்கோ அன்புக்கோ என்ற தக்குவாவுக்கோ தவக்குளுக்கோ இந்த இனுக்கோ என்னுடைய கண்ணியத்துக்கோ அல்ல, எனக்கு பயந்துதான் கூப்பிட்டிருக்கிறார். கூப்பிடல என்று சொன்னா என்னால என்ன வரும் என்றதை பயப்படுறார், அந்த பயத்துக்கு தான் கூப்பிடுறார் என்று இவருக்கு தெரியுமாறு இருந்தால் இந்த நேரத்திலையும் இந்த சட்டம் அது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ வரமாட்டார். வேற ஒரு நோக்கத்துக்கு கூப்பிட்டுக்கிறார். சாப்பாட்டை கூப்பிட்டு சாப்பாட்டை தான் கூப்பிட வேணும், வேற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. கூப்பிட்டு அதாவது அழைக்கப்பட்டிருக்கிறவருக்கு தெரியும், நான் இன்றைக்கு இந்த சாப்பாட்டுக்கு இந்த வலியமாவுக்கு இந்த விருந்துக்கு போனா இந்த மனுஷன் அடுத்த கிழமையே ஃபைல தூக்கிட்டு வருவார். அவருடைய வேலையை முடிக்கிறதுக்கு அடுத்த நாளே கடன் கேட்டு வருவார், அடுத்த நாளே தந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருவார், அடுத்த நாளே அதுக்கு வருவார் இதுக்கு வருவார் என்று இவருக்கு தெரியும் என்றால் இந்த நேரத்தில் இந்த சாப்பாடுகளுக்கு இந்த விருந்துகளுக்கு போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ மாட்டாது. இமாம் கஜாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இருந்தாலும் விருந்துகளுக்கு போகக்கூடியவர்கள் சுன்னத்தை நான் பின்பற்றுகிறேன் என்ற நோக்கத்தில் தான் அந்த விருந்துகளுக்கு போக வேண்டும். அப்படி போவதன் மூலமாக அந்த விருந்துகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதோட நன்மையும் கிடைக்கும். இத்திபாவு சுன்னா, சுன்னத்தை பின்பற்றியது, ஹதீச பின்பற்றியதனுடைய நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி ஹதீசுகளில் ஒரு முஸ்லிமான சகோதரரை சந்திக்கிறதுக்கு நிறைய சிறப்பு வந்திருக்கிறது. அதனால அந்த சகோதரரை சந்திக்கிற கண்ணியப்படுத்துகிற நோக்கத்திலையும் போனால் அந்த நன்மையையும் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்த நிபந்தனை, விருந்துக்கு போறவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான காரணங்கள் எதுவும் இருந்தால் அந்த விருந்துகளுக்கு போகாமல் தவிர்க்கிறதுக்கு இடம்பாடு இருக்கிறது, பரவாகவோ சுன்னத்தாகவோ மாட்டாது. காரணங்கள் என்று வரும்பொழுது உதாரணமாக கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய, கட்டாயமாக போக வேண்டிய ஒரு அழைப்பு இவருக்கு முன்னால வந்திருக்கு. ஒருவர் எங்களுக்கு விருந்துக்கு அழைப்பு தர வந்திருக்கிறார், அதே நேரத்தில் இவர் எந்த நேரத்துக்கு அழைக்கிறாரோ, இந்த நாளில் அழைக்கிறாரோ, அதே நேரத்தில் இன்னொருவர் கட்டாயமான ஒரு விருந்துக்காக அழைச்சிருக்கிறார். கட்டாயமான விருந்து என்று சொன்னால் வலிமாவுடைய விருந்து. கட்டாயமான ஒரு விருந்துக்கு அவர் அழைச்சிருந்தார் என்று சொன்னார், இன்னொருத்தர் அழைச்சிருக்கிறார், முன்னால் அழைச்சிட்டார் என்று சொன்னால் அந்த முன்னால அழைக்கப்பட்ட விருந்துக்கு தான் போக வேண்டும். இப்ப இதை தவிர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கு. இங்க போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. கட்டாயமான விருந்தாக இல்லாது ஏற்கனவே ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, அந்த அழைப்பு வந்து கட்டாயம் போக வேண்டிய ஒன்றல்ல, கட்டாயம் தான் ஷரியத்துடைய பார்வையில் கட்டாயமானதாக இல்லை என்றிருந்தால், உதாரணமாக இரண்டாவது அழைக்கப்பட்டிருக்கக்கூடியது வலியுமா, முதல் அழைக்கப்பட்டிருக்கிறது சாதாரண விருந்து, இப்ப எதுக்கு போக வேணும் என்று கேட்டால் இரண்டாவது அழைக்கப்பட்டதுக்கு தான் போக வேணும். சாதாரணமான விஷயம் இல்லை, இதெல்லாம் ஷரியத்தோட சம்பந்தப்பட்டது. இது எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் இந்த விருந்துக்கு போக வேணும். இபாதத்து மாதிரி நாங்க அப்படி பார்க்கறது இல்லையே. முன்னால வந்திருக்கிறாள், நெருக்கமானாலா, எங்களை குடும்பமா, வசதிக்காரரா, அந்த சாப்பாடு பெருசா, இந்த சாப்பாடு பெருசா, அது எந்த ஹோட்டல்ல வச்சிருக்குது, இது ஹோல்ல வச்சிருக்குது, அது அது அங்க வச்சிருக்குது, இது இங்க, அதுதான் நாங்க பார்க்கணும். அதையெல்லாம் பார்க்க வேணும். இங்க பார்க்க வேணும் வலிமாவா வலிமா இல்லாதவைகளா என்றதை பார்த்துதான் அந்த முடிவு எடுக்க வேணும். ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் வந்து அழைப்பு தந்தான், இப்ப என்ன செய்யறது? ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் வலிமாவுக்கு அழைப்பு தந்திருக்கிறாங்க, ரெண்டுமே கட்டாயம் போக வேண்டியதாக இருக்கிறது. அல்ல, ஒரே நேரத்தில் சாதாரணமான ஒரு சாப்பாட்டுக்காக ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் வந்து அழைப்பு தந்தார்கள் என்றால், இந்த நேரத்தில் யார் உறவால நெருக்கமானவர், குடும்பம் யாரு என்பதை பார்க்க வேண்டும். யாரு உறவாள நெருக்கமானவர்கள் என்றதை பார்த்து, உறவாள யார் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அதை உட்படுத்தப்படும். அப்படி இல்லை, ரெண்டு பேருமே உறவினர்கள் அல்ல, குடும்பத்துக்கு வெளியுள்ளவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பார்க்க வேணும் யாருடைய வீடு தனக்கு சமீபத்தில் இருக்கிறது, யாருடைய வீடு கிட்ட இருக்கிறதோ அந்த சாப்பாட்டுக்கு தான் போக வேணும். இந்த மாதிரி இந்த தர்தீபுகளை கவனிக்கிறது கட்டாயம் வாஜிபானதா சுன்னத்தானதா என்றதுல உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் இதை வாஜிப் என்று சொல்றாங்க, இந்த தர்தீப் கட்டாயமாக பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க இது அதாவது முஸ்தஹப்புடைய அந்தஸ்தில தான் இது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ரெண்டு பேருமே சரிசமமானவர்களாக இருந்தால், அதாவது ரெண்டு பேருமே குடும்பத்தினர்களாக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் சரிசமம். இந்த நேரத்தில் ரெண்டு பேருடைய பேரை எழுதி துண்டு போட்டு யாருடைய பேர் வருதோ அந்த விருந்துக்கு போக வேண்டும். இந்த மாதிரி சரியத்தில் நிறைய விஷயங்களில் குர்ஆ என்று சொல்லப்படக்கூடிய அந்த துண்டு போடக்கூடிய முறை இது தீர்ப்புக்குரிய முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல துண்டு போட்டு தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்த நிபந்தனை, அந்த வலிமாவுக்கு அல்லது குறிப்பிட்ட விருந்துக்கு எடுத்து அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த விருந்தில் சில தன்மைகள் உள்ள நபர்கள் அதுக்கு வருகிறார்கள் என்றிருந்தால் அந்த நேரத்தில் தவிர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. வாஜிபாக மாட்டாது, சுன்னதாக மாட்டாது. அது யாரு? ஒன்று, யாரு வருவதன் மூலமாக தனக்கு கஷ்டம் உண்டாகுமோ அப்படியானவர்கள் அந்த விருந்துக்கு சமூகம் அளிக்கிறார்கள், அந்த இடத்துல இருப்பாங்க என்பது தெரியுமா இருந்தால் இந்த நேரத்தில் சுன்னத்தாகவோ வாஜிபாகவோ ஆக மாட்டார். தன்னுடைய ஒரு விரோதி இங்க வர இருக்கிறார், அவர் அங்க சமூகம் தாரது இருக்கிறது, அதே ஒரு காரணம் அதை வச்சு இவருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி அளவு கடந்து பரிகாசம், அளவு கடந்து ஜோக் பண்ணக்கூடியவர்கள் அங்க வருகிறார்கள் என்றது ஏற்கனவே தெரியுமா இருந்தால் இப்படிப்பட்டவர்களுடைய வருகைக்காக அந்த சாப்பாடுகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்க இந்த வாஜிப் சுன்னத் எதுவும் வரமாட்டார். அதே மாதிரி மக்களை சிறுப்பூட்டக்கூடியவர்கள் தன்னுடைய பாவமான வார்த்தைகளால, பாவமான செயல்பாடுகளால அல்லது பொய்யான வார்த்தைகள் பொய்யான செயல்பாடுகள் மூலமாக மக்களை சிரிக்க வருகிற சிரிக்க வைப்பவர்கள் அந்த மஜ்லிஸுக்கு அந்த சாப்பாட்டுக்கு வருவார்கள் என்றது ஏற்கனவே தெரியுமாக இருந்தால் அந்த வலிமாவுக்கோ அந்த விருந்துக்கோ போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. தாராளமாக கௌரவமானவர்கள் அதை தவிர்ந்து கொள்ள ஏலும் தவிர்ந்து கொள்ள வேணும். இந்த மாதிரி யார் அங்க வருவதனால தனக்கு கஷ்டம், அநியாயக்காரர்கள் அங்க வராங்க, அந்த விருந்துக்கு அநியாயக்காரர்கள் வராங்க, பாசிக்குகள் வராங்க, பாவிகள் சமூகத்தில் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த இடத்துக்கு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வலிமாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பெருசா மார்க்கம் போச்சு வலிமா என கட்டாயம் போகணுமே இந்த இதெல்லாம் சொல்ல தெரியல, கட்டாயம் இல்லை. அடுத்த நிபந்தனை, அந்த சாப்பாட்டில் விருந்தில் வலிமாவில் பாவமான காரியங்கள் அல்லது வெறுக்கத்தக்கவைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அது சின்னதாக இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் சின்னதாக கருதப்படக்கூடிய ஒரு வெறுக்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் அந்த வலிமாவுக்கு போறது வாஜிபாகவும் மாட்டாது சுன்னத்தாகவும் மாட்டாது. நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன். எங்களுக்கு பாவம் என்ன என்றது தெரிஞ்சால் போதும், சின்ன பாவமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போறது சுன்னத்தாகவோ வாஜிபாகவோ மாட்டாது. ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் போறது கட்டாயமாகும். அது எப்ப என்றால் இவருக்கு தெரியும் இவர் போனால் அந்த பாவம் இல்லாமல் போகும் என்பது உறுதியாக தெரியும். அப்படி இருந்தால் இவர் போறது கட்டாயமாக மாறும். இவர் போறதுனால அங்க ஒரு பாவம் இல்லாமல் போக போகுது என்றிருந்தால் இவர் போறது கட்டாயமாகும். போனதற்கு பின்னால்தான் தெரிஞ்சது இங்க பாவம் இருக்கிறது என்பது போனதற்கு பின்னால்தான் தெரிய வந்தது, அப்பதான் பார்க்கிறார் அங்க பாவம் இருக்கிறது. இப்ப இவருடைய சட்டம் என்ன என்றால் தடுக்க வேணும். தடுத்தும் அவர்கள் தவிர்த்து கொள்றாங்க இல்லை அல்லது தடுக்க முடியாத நிலை மிகைத்திருக்கிறது, அந்த பாவம் பாவத்துடைய நிலைகள் மிகச்சிருக்கிறது, தடுக்க முடியாத நிலை என்றால் இவர் அங்கிருந்து வெளியாகி திரும்பி வந்து விட வேணும். இவருக்கு எந்த விதமான குற்றமோ தவறோ வரமாட்டாது. அடுத்தது, அழைக்கப்படுறவர் இன்வைட் பண்ணப்படுறவர் ஜட்ஜாக காவியாக இருக்கக்கூடாது. காவிமார்களுக்கு வந்து தனியான சட்டங்கள் இருக்கிறது, இந்த சாப்பாடுகளுக்கு போறது, அது மாதிரி மக்களிடம் இருந்து அன்பளிப்புகளை கிஃப்டுகளை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல சட்டங்களில் காவிமார்களுக்கு தனியான சட்டம் இருக்கிறது. காவியாக இருந்தால் அவருக்கும் கட்டாயம் இல்லை. அதே மாதிரி தொழுகையில ஜமா தொழுகையை விடுறதற்கு ஆகுமாக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான காரணம் இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறவருக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணம் இருந்தால் இந்த சாப்பாடுகளுக்கு போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. ஜமா தொழுகை விடுறதற்கென்று ஃபிக்ஹில சில காரணங்கள் உண்டு. உதாரணமாக கடினமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அல்லது தன்னுடைய வீட்டில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், தான் போனால் அவரை கவனிக்கிறதற்கு வேறு யாருமே இல்லை, தான் இருக்கிறதன் மூலம் அவர் திருப்தி அடைகிறார், அவருக்கு ஒரு விதமான ஆறுதல் ஏற்படுகிறது என்றால் அந்த நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நபருக்கு வேற யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, இப்படியான நிலையில ஜமா தொழுகை விடுறதற்கு வீட்டில் தொழுது கொள்றதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. இப்படியான சில காரணங்கள் இருந்தால் அது வலிமாவுக்கும் அதை தவிர்த்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. ஏனைய சாப்பாடுகளுக்கும் போறது சுனத்தாக மாட்டாது. அடுத்த நிபந்தனர், சாப்பாடு விருந்து கொடுக்கக்கூடியவருடைய அந்த பணம், அந்த அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல சுபா கவியா என்று சொல்லப்படும், அதாவது கடினமான சந்தேகம் இருக்கக்கூடாது, அதாவது மிச்சமே பாரமான டவுட் அதுல இருக்கிறது. இப்படி இருந்தால் அந்த வலிமாவுக்கோ சாப்பாட்டுக்கோ போறது சுன்னத்தாகவோ ஃபர்தாகவோ ஆக மாட்டாது. அவருக்கு ஹலாலான பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் அதுல ஹராமும் கலந்திருக்கிறது என்றது தெரிந்தால் இப்படியான சாப்பாடுகளுக்கு போறது மக்ரூ, இப்படியான சாப்பாடுகளுக்கு போறது மக்ரூ, தவிந்து கொள்றதுல தான் அதுதான் குற்றமானது. அந்த குறிப்பிட்ட சாப்பாடு ஹராமான பணத்தினாலதான் கொடுக்கப்படுகிறது என்பது உறுதியாக தெரிஞ்சால், லோன் எடுத்துதான் இப்படி பேங்க் லோன் எடுத்துதான் இவர் இந்த சாப்பாட்டையே போடுறார், அழைக்கப்பட்டிருக்கிறவருக்கு நல்லா தெரியும் இது அந்த ஹராமான பணத்தினாலதான் இந்த சாப்பாடு இந்த விருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிஞ்சால் இந்த நேரத்தில் போறது ஹராமா போகக்கூடாது, ஹராம். அடுத்த நிபந்தனை, அந்த இன்வைட் பண்ணக்கூடியவர் விருந்துக்கு அழைக்கக்கூடியவர் அழைக்கும் பொழுது இவர் அவர் அழைக்கும் பொழுதோ அல்லது அழைச்சதற்கு பின்னாலேயோ இவர் அவரிடத்துல காரணம் சொல்லி என்னால் வந்து கொள்ள முடியாத நிலை எனக்கு இன்னின்ன காரணம் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த நேரத்திலையும் போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. அடுத்த நிபந்தனை, அந்த போற அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் போனால் ஒரு பெண்ணுடன் தனிமையாக இருக்க வேண்டி வரும் என்று, பெண்ணுடன் கலந்து இருக்க வேண்டி வரும் என்றது அவருக்கு தெரிஞ்சால் இந்த வலிமாவுக்கோ சாப்பாட்டுக்கோ போறது பரவாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது, இது ஹராமாக போய்த்திடும். உதாரணமாக இன்வைட் பண்ணி இருக்கிறது ஒரு பெண், இவருக்கு தெரியும் போனா அங்க அந்த பெண்ணுக்கு மகரமான யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெண் இன்வைட் பண்ணி இருக்கிற வாங்க சாப்பாட்டுக்கு, சாப்பாட்டுக்கு வாங்க, இங்க வாங்க, இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்குது, விருந்துக்கு போற சுன்னத்தாலும் இந்த சட்டம் ஒன்றும் வரமாட்டாது. அதே மாதிரி வீடுகளுக்கு போற சந்தர்ப்பத்தில் கூட பெண்ணோட தனியாக இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றிருந்தால் அந்த சாப்பாடுகளுக்கு போகக்கூடாது, அங்கு இந்த சட்டம் வரமாட்டாது. அடுத்தது வலிமாக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு நிபந்தனை, அதாவது திருமணம் முடிச்சவர் வலிமா கொடுக்கிறார் என்றால் அந்த வலிமாவுக்கு எப்ப போறது வாஜிபாக மாறும் என்றால் அந்த வலிமாவை அவர் நிக்காஹுடைய அக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததற்கு பின்னால வலிமா கொடுத்தால்தான் அந்த வலிமாவுக்கு அந்த சட்டம் வரும். இன்னும் அக்குது நடக்கவே இல்லை, இப்ப ஒரு வலிமா கொடுக்கிறாரு என்றால் அந்த அவர்களுடைய பேர்ல சொல்லப்படக்கூடிய அந்த வலிமாவுக்கு போறதுக்கு இந்த சட்டம் வரமாட்டாது. அதே மாதிரி அடுத்த நிபந்தனை, சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறவர் அநியாயக்காரனாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பெரிய பெரிய அநியாயக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சமூகத்தில், பலருக்கு பொள்ளு வைக்கிறார்கள், அந்த அநியாயம் செய்கிறார்கள், வியாபாரத்தில் அநியாயம், பொதுமக்களுக்கு அநியாயம், இந்த மாதிரி அநியாயம் செய்கிறார்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுடைய வலிமாக்களாக சாப்பாடாக இருந்தால் இந்த நேரத்தில் இந்த சட்டம் பறந்து அல்லது சுண்ணத்து இந்த சட்டம் வரமாட்டாது. அதே மாதிரி விருந்துக்கு அழைக்கக்கூடியவர் பாசிக்காக பாவியாக இருந்தால், தொடரான சில பாவங்களில் மாட்டியவராக இருக்கிறார், ஜினாவுடையவராக இருக்கிறார், களவு செய்யக்கூடியவராக இருக்கிறார், ஏமாற்றுக்காரனாக இருக்கிறார், மக்களிடத்தில் சாமான்களை எடுத்து பொருட்களை எடுத்து பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்காதவராக இருக்கிறார், இந்த மாதிரி பாசிக்கானவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சாப்பாடுகளுக்கும் போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டார். அடுத்த நிபந்தனை, இந்த சாப்பாடு கொடுக்கிறவர் மக்களுக்கு மத்தியில் பெருமைக்காக பாட்டுக்காக வேண்டி தன்னுடைய சக்தியையும் தாண்டி அந்த சாப்பாட்டை கொடுக்கக்கூடியவராக இருந்தால், அந்த விருந்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால், இந்த மாதிரியான விருந்துக்கும் போறது வாஜிபோ சுன்னத்தோ இல்லை? நல்லா தெரிந்து வலிமா கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார். இவருடைய சக்தியையும் மீறி இவர் பெருசாக செய்கிறாரு. இவருடைய நோக்கம் வந்து இங்க முபாஹாத் முஃபாஹரா, இங்க பெருமைதான் நோக்கம், பெருமை பாராட்டுறதுதான் இங்க நோக்கம் என்றது நல்லா தெரியுது. இந்த நேரத்திலையும் அந்த அந்த விருந்துகளுக்கு போறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. இந்த விருந்துகள்ல ஆடம்பரங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆடம்பரத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் இவர்கள் ஆடம்பரமாக வாழக்கூடியவர்களாக, ஆடம்பரமாக காரியமாற்றுபவர்களாக இருக்க மாட்டாங்க என்று சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஆடம்பரம் என்பது இருக்கக்கூடாது. சாப்பாட்டிலையும் அளவு கடந்த இஸ்ராஃப் அல்லாஹ் தெரிவி வீண்விரயம் என்று பார்க்கிறதற்கு இந்த மாதிரி அளவு கடந்த இஸ்ராஃப் இருக்கக்கூடாது. சில சாப்பாடுகளுக்கு போனா அதுல கோழியும் இருக்குது, ஆட்டிறைச்சும் இருக்குது, மாட்டிறைச்சும் இருக்குது, காடையும் இருக்குது, எல்லா எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கலாம், மீனும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ட சமூகம் உலகத்திலேயே சரித்திரத்திலேயே யாரும் வந்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ட சமூகங்கள் சரித்திரத்திலேயே இந்திக்க மாட்டாங்க. லைக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கே இஸ்ராஃப் என்று தெரியுது. எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறாங்க. இந்த மாதிரியான ஆடம்பரங்கள், போலி ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் மேற்குறிப்பாக இங்க விகிதாசார அடிப்படையில் முஸ்லீம்கள்ல நல்ல செல்வத்தோட நல்ல வருமானத்தோட வாழக்கூடியவர்களுடைய அந்த அந்த விகிதாசாரத்தை பார்த்த சின்ன ஒரு ஒரு தொகையினர் தான் நல்ல வசதியோடு இருக்கிறார். கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் தான் விகிதாசாரப்படி முஸ்லீம்கள் அதிகம். ஒரு 20-30 வீதமானவங்க தான் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. சிலவன ஒரு நாளில் ஒரு சுற்றி சுற்றி வந்தாலே இதை லேசாக முடிவு செஞ்சுக்கோ, பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. இதுக்கு சும்மா ஒரு சுற்றி சுற்றி வந்தால் வினைக்கொள்ளலாம். கொஞ்சம் பேர் தான் மிக வசதியோடு இருக்கிறாங்க. ஆனால் கைசேதப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த கொஞ்சம் பேரும் தான் பெரிய ஆடம்பரமான திருமணங்கள் எடுக்கிறாங்க, ஆடம்பரமான இடங்களில் சாப்பாடு போடுறாங்க. இந்த கொஞ்சம் பேர் சின்ன ஒரு க்ரௌட் தான். இந்த கொஞ்சம் பேர் தான் நல்ல பெருமதியான வாகனங்கள், லேட்டஸ்டாக வரக்கூடிய வாகனங்களில் போய் பொது இடங்கள்ல இறங்குறது, சூப்பர் மார்க்கெட் போறது, சாமான் வாங்குறது, எடுக்கிறது, கொண்டாந்து போடுறது, வெளியே பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி நடக்கிறாங்க. இந்த கொஞ்சம் பேர் தான், இந்த கொஞ்சம் பேர் தான் நல்ல கவர்ச்சியாக எல்லாருக்கும் தெரிகிறதற்கு நல்ல தெரிகிற இடங்கள்ல பெருசாக வீடுகளை கட்டி நிறைய செலவழிச்சு உடைக்கிறதும் கட்டுறதும் இந்த மாதிரியான வேலை செய்யறது இந்த ஒரு 20-30 வீதமானவர்கள் தான். ஆனால் முழு பேருடைய பார்வையும் இவர்களில் தான் இருக்குது. இவர்களை வச்சுதான் மற்றவங்க எல்லாரையும் இட போடப்படுதான். இவங்கெல்லாம் நிறைய சம்பாதிச்சு நிறைய நிறைய சேகரித்து வச்சிருக்கிறாங்க, நல்ல ஆடம்பரமாக இருக்கிறாங்க. இவங்களும் உங்களுக்கு இப்படி இல்லை, நான் கூட இவ்வளோ அனுபவிக்கல என்று பெரிய அநியாயம் இல்லையா இது? கடைசியாக கஷ்டப்படுறார்கள், கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுற கூடியவர்கள் சாதாரண மக்கள் தான். இவங்க திரும்பவும் தொடர்ந்து நல்லா ஆகிறாங்க, திரும்பின மாதிரியும் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் வாரதுக்கு பின்னால சில முக்கியமான காரணிகள் இருக்கிறது. அதுல மிக பிரதானமான ஒன்று, நாங்கள் பல வருஷங்களாக நிக்கா பயான்லையும் ஹுத்துபாக்கள்லையும் கத்தி 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 சொல்றோம், இந்த ஆடம்பரம் வானம் வானம் வானம். நாங்கள் செய்கிற ஆடம்பரங்கள், எங்களை சாப்பாடுகள், எங்கள் நாங்கள் ஹோலை சோடிக்கிறது, இதெல்லாம் போட்டோ பண்ணப்பட்டு இதெல்லாம் வீடியோ எடுக்கப்பட்டு பலருக்கும் அனுப்பப்படுது, பலரும் பார்க்குறாங்க, கோபங்கள் வெறி கூடிக்கொண்டு போகுது. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் இந்த சமூகம் கேட்க தயாரில்லை. எல்லாம் பெண்களுக்கு வழிபடுற ஆட்கள் தான் இந்த ஆம்பளம். கல்யாணம் என்று வந்துட்டா மற்ற எல்லாத்துலையும் சிங்கம் மாதிரி இருக்கிறார்கள், பெண்களுக்கு அடங்கி போகிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க இவங்களை திருப்திப்படுத்துறதுக்கான் சில காரணம் சொல்றது. எங்களோட குடும்பத்தில் நல்ல செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எங்களோட குடும்பத்தில் இந்த போஸ்டில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதனால நாங்கள் எங்களோட திருமணங்கள் இப்படியான இடத்துல வீட்டில் வைக்கலாது, சின்ன ஹோலில் வைக்கலாது, பெரிய இடத்துல தான் வைக்கணும். என்ன செய்ய, எங்களோட குடும்பத்தில் அப்படியான ஆக்க குழம்புல வைக்கிறாங்க, அங்கே வைக்கிறாங்க, பெரிய வியாபாரிகள் வைக்கிறாங்க, இந்தியாவிலிருந்து வராங்க, அங்கிருந்து வராங்க, வியாபாரிகள் வராங்க. கண்ணியமான சகோதரர்களே, மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டி வரும். ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறார் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்றவங்க. எல்லாத்துலையும் உடுப்புலையும் பார்க்கற மற்றவங்களுக்காக, சாப்பாட்டுலையும் பார்க்கறது மற்றவங்களுக்கு, வெளிமாலையும் பார்க்கறது, விருந்திலையும் பார்க்கறது மற்றவங்களுக்காக, விரலுக்கு தக்க வீக்கம் என்று சொல்லுவார்கள். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று தான் பார்க்க வேணும். குடும்பமாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தால் என்ன, வீட்டுக்கு வர வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு. ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு, ஒரு வலிமாவை கொடுக்கிறதுக்கு இடத்தை தெரிவு செய்யும் பொழுது சாப்பாட்டை விட இடத்தில் கூட செலவழிக்க கூடாது. சாப்பாடு பெறுமதி இல்லை. சாதாரணமான சாப்பாடுகளுக்கு போனாலே அஞ்சு பேருக்கு ஒரு கோழி வைக்கிறாங்க. நிறைய இடத்துல சாப்பாடு வைக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு எண்ணி கொடுக்கிறது. இது அந்த காலங்களில் கஞ்சர்களுடைய முறையாக கருதப்பட்டுச்சு, எண்ணி கொடுக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு தான், ஒரு சீட்டு ஒரு கதிரை இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க. இல்லை, என் கூட வைத்திருந்த ஒரு துண்டு. கஞ்சர்களுடைய முறையாக கருதப்பட்டது. இப்ப இப்ப எங்களுக்கு அது பெரிய லேட்டஸ்டாக வந்து அது பெரிய கௌரவமாக ரெஸ்பெக்டான முறையாக தெரியுது, எண்ணி கொடுக்கிறது. இடத்துக்கு கூட செலவழிக்கிறோம். சாப்பாட்டுக்கு பொறுமதி இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தான் பொறுமதி இருக்கும், அல்லது அதை விட குறைவாக பொறுமதி இருக்க வேணும் கூடுதலாக செய்யும் பொழுது. ஆனால் இடத்துக்கு செலவழிக்கிறோம், இடத்துக்கு 5000. ஒரு இடத்தை தெரிவு செய்யும் பொழுது சாப்பாட்டுக்கு விருந்து கொடுக்கிற ஒரு இடத்தை தெரிவு செய்யும் பொழுது எந்த இடத்துல விருந்தாளியை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான இடத்தை தெரிவு செய்ய வேணும். விருந்து கொடுக்கிறதல்ல பெருசு, விருந்தாளிய கண்ணியப்படுத்துறது வாஜிப். விருந்தாளி விருந்து கொடுக்கிறவரை கண்ணியப்படுத்துறது அப்படி சட்டம் இல்லை. அது அவங்க எவ்வளவு கண்டிப்பாக சொன்னாங்க என்றால், அல்லாஹ்வை கொண்டும் ஆகிரத்தை கொண்டும் யாரும் யாருக்கு ஈமான் இருக்கிறதோ பல்யுக்ரம் வைபவோ தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தாளிய அதிருப்திப்படுத்துறது அகௌரவப்படுத்துறது பெரும்பாவங்கள் சேர்ந்தது. நாங்க நேர் மாற்றமாக்கி வச்சிருக்கிறோம், மாற விருந்தாளி இவரை கண்ணியப்படுத்த வேணும். விருந்தாளியோட கோவப்படுறாங்க, வந்தார் சந்திக்காம பேசிட்டார், வந்தாரு எங்கட மாப்பிள்ளைய கை கொடுக்கல, அது ஒரு மூலையில வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த அல்வாசலாலே பேசிட்டார், கோவத்தை காட்டு பேசிட்டாரு. அது கொண்டும் இங்க பாவம் வரப்போறது இல்ல. பாவம் யாருக்கு வரும் என்றால், விருந்து கொடுக்கிறவர் விருந்தாளிய கண்ணியப்படுத்தாட்டு வரும். விருந்தாளிய விருந்து கொடுக்கிறவருக்கு எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விருந்துக்கு அழைக்கும் பொழுது தன்னுடைய சாப்பாட்டை அற்பமானதாக சொல்லிதான் விருந்துக்கு அழைக்கிறது அழைக்க வேணும். அந்த சாப்பாட்டை பெருசா சொல்லப்படாது. ஜாபிர் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த கூட நேரம் முஸ்லிம்களும் நபி அவர்களும் பசியில இருக்கிறாங்க, சாப்பாடு தேவை என்று இருக்குது. வீட்டுல சாப்பாடு ஆக்கினாங்க, ஒரு ஆட்டை அறுத்து ரொட்டி சுட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் துஐமுன், சின்னோரு சாப்பாடு. இது அவர்களை பொறுத்தவரையில பெரிய சாப்பாடு, ஆனா இங்க வந்து பெரிய சாப்பாடுன்னு சொல்லுங்க, சின்னோரு சாப்பாடு. உலமாக்கள் சொல்றாங்க, சாப்பாட்டை அழைக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு அழைக்கிறவர் தந்த சாப்பாட்டை அற்பமானதாக சொல்லி விருந்தாளிய கண்ணியப்படுத்துவதன் அழைக்க வேணும். அங்கும் கூட விருந்தாளிய கண்ணியப்படுத்த வேணும். விருந்துக்கு அழைக்கும் பொழுது அதாவது அந்த விருந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்லக்கூடாது. இது அற்பர்களுடைய அடையாளம். அற்பமானாக்கள் தான் சின்னதை கொடுத்துட்டு பெருசா பாராட்டுவாங்க, கொடுத்தது ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுக்கு பெரிய நினைப்பு, நாங்க பெரிய விஷயம் ஒன்று செஞ்சுட்டோம், பள்ளிக்கு 100 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க, அவருக்கு நினைப்புனா இன்றைக்கு என்ன மாதிரி சதக்கா கொடுத்து ஒத்தரைக்கு நீக்க மாட்டாரு நினைக்கிறார். அட்டர்கள் தான் இப்படி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சில விருந்துக்கு சொல்லும் பொழுது, சாப்பாடு எங்க வச்சுக்க தெரியுமா, ஹில்டன்ல வச்சுக்கு, உங்களே நான் கூப்பிட்டது சரி, வேற யாரும் கூப்பிட மாட்டாங்களே என்று சொல்றது மாதிரி விருந்துக்கு அழைக்கும் பொழுதே சொல்றது. விருந்து கட்டாயம் வந்துருக்கு, மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தலைக்கு 5000 ரூபாய் பழக்கிதான் அந்த விலை என்று சொல்லியே விருந்து கூப்பிடும். அர்த்தர்களுடைய பழக்கம் இது. கௌரவமானவர்கள் விருந்து கொடுக்கும் பொழுது விருந்தாளிய விருந்துக்கு அழைக்கும் பொழுது விருந்தாளிய கண்ணியப்படுத்த வேண்டும். நீங்க வாரது எங்களுக்கு பாக்கியம், சின்னோரு சாப்பாடு, தாழ்மையான சாப்பாடு, நேர் மாற்றமாக ஆக்கிடக்கூடாது. அதனால விருந்தாளி எந்த கண்ணியப்படுத்த வேணுமோ அந்த மாதிரியான இடங்களை தெரிவு செய்ய வேணும். விருந்தாளி விருந்துக்கு வந்தால் அவரோட சாதாரணமாக அன்பான வார்த்தைகளை கொண்டு பேசுறது சுன்னத். சுன்னத் என்ன, சாதாரணமான சுன்னத் இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்ட சுன்னத். குர்ஆன்ல பத்தி அல்லாஹ் பேசி இருக்கிறான், ஹல் அதாக ஹதீத் தைஃப் தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், கண்ணியப்படுத்தப்பட்ட இப்ராஹிமுடைய விருந்தாளிகளின் செய்தி உங்களுக்கு வந்ததா? ஒரு விருந்தாளிய கண்ணியப்படுத்தணுமாக இருந்தால் அவர் கண்ணியப்படுத்துறதுமாகதான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றது மாதிரி இப்படி சொல்றார். கண்ணியப்படுத்தப்பட்ட இப்ராஹிமுடைய விருந்தாளிகளின் செய்தி உங்களுக்கு வந்ததா என்று சொல்லிட்டு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். அதில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்தாளியோட சாதாரணமாக அன்பாக பேசுறது சுண்ணத்து. நபிமார்களுடைய முறை இது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முறை. சில விருந்துகளுக்கு போனா விருந்து கூப்பிட்டவருக்கு விருந்துக்கு கூப்பிட்டவரை காண்றதுக்கு மேலாது பலாந்தாரம் அங்க பார்த்துட்டு அவரோட பேசிக்கொண்டு இவருக்கு சலாம் கொடுக்கிறாரு. யாரு வந்தது, யாரு வர இல்லை, இவர் யாரு, அந்த முகம் யாரு தெரியாது. கூப்பிட்ட அழைக்கப்பட்டு இருக்கிறவருக்கும் கேட்டு கேட்டுதான் தெரிய வேண்டி இருக்குது. இங்க எவ்வளவு பிரகாரம் அவருடைய விஷயம் இந்த விருந்தில் இல்லாம போகுது. இந்த வீட்டை விருந்தில் வீட்டில் கொடுக்கலாமே, எவ்வளவு அழகாக பேசலாம், சந்தோஷப்படுத்தலாம். வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அவர்களுக்கு சாப்பிடுற நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது சுன்னத். இது குர்ஆன்ல வந்திருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, கேட்டு கேட்டு அலாக்கா குலூன் சாப்பிட மாட்டீங்களா என்று முன்னிச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. எங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, மாப்பிள்ளையும் விருந்து கூப்பிட்டவங்க எல்லாரும் அயனுடையாங்க அவங்க ஒரு மூலையில நின்று கொண்டு. அடுத்த விஷயம், விருந்துக்கு வரக்கூடியவர்களுக்கு யார் விருந்து கொடுக்கிறாரோ அவர் சாப்பாட்டை பரிமாறுறது அவருக்குரிய சுண்ணத்து. அவர் சாப்பாட்டை பரிமாற வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே கொண்டு வந்து சாப்பாட்டை வச்சாங்க என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஒரு இடத்துல பல இடத்துல சொல்லி இருக்கிறான். சும்மா சொல்லுவானா? வலிமா கொடுக்கிறார் என்றால் அந்த வலிமா கொடுக்கிற மாத்திர இருக்கிறாரு, அவர் சாப்பாடு பரிமாற வேண்டும். இதுதான் கௌரவமான முறை. யாரோ வேலைக்கு வச்சு போட்டு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வாராங்க, இருந்தால் எல்லாம் சாப்பாடு இல்லாமையா வாராங்க? 8 மணிக்கு வந்தவரை 9 மணி வரைக்கும் 1 மணி வரை உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கீங்க சாப்பாடு, நாங்கள் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு கூப்பிடுவோம். இது வந்து மிருகங்களை அழைக்கிற முறை. மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கக்குள்ள அந்த இடத்துல எல்லாம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு வச்சுட்டு திறந்துடுவாங்க வாங்கன்னு சொல்லி. சில ஹோல்கள் இருக்கிறதா இல்லையா, பாருவங்க எல்லாம் அங்கே உட்கார வைக்கிறது, எதாவது ஆட்டை சேர்ந்தது பிறகு திறந்துடுறது வாங்கிப்பேன். மாட்டுக்கு கொடுக்கிற முறை இது சாப்பாடு. எப்பையும் விருந்தாளி முதலாவது வந்து உட்கார வேணும், அதுக்கு பிறகு சாப்பாட்டை கொண்டு வைக்க வேணும். இதுதான் சாப்பாட்டோட ஒழுக்கம். விருந்தாளி வாரதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாலே போட்டு எல்லாத்தையும் மூடி 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 வச்சிருக்குது. இவர் வந்து கூட்டிக்கணும் வந்து சாப்பாட்டில் உட்கார வைக்கிறது. இவர் நாட்டில் பரவலாக இருக்குது, ஆனால் வெளிநாடுகள் இந்தியாவோ பாகிஸ்தானோ சவுதியோ அரபு நாடுகளோ போய் பார்த்தால் அந்த முறையை காணினார். முதலாவது விருந்தாளி உட்கார வைப்பாங்க, அதுக்கு பிறகு சாப்பாடு. இதான் முறை, கௌரவமாக கொடுக்க வேண்டும் சாப்பாட்டை. யாரு விருந்து கொடுக்கிற பெண்கள் தரப்புல அந்த குடும்பம் தான் சாப்பாட்டை பரிமாற வேணும். அதுதான் சுண்ணத்து, அதுதான் முக்கியமானது, அதுதான் விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை. இங்க மாப்பிள்ளை வேற செய்யுங்க, அவர் உடுத்திக்கிற உடுப்புக்கு அவருக்கு அசோகம் மேலாது உடுப்பாட்டி செஞ்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இது முறையானதல்ல. அதனால திருமணம் முடிக்கிறவங்க முடிக்க இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் உறுதியடுங்க. நான் ஏண்ட வலிமாவுக்கு நான் தான் சகன் சப்ளை பண்ண வேணும், நான் தான் சாப்பாடு கொடுக்க வேணும். செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், விருந்தாளிகளுடைய அந்த பரக்கத்தும் அதுவும் கட்டாயமாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நிபந்தனை வந்து, ஒரு விருந்தாளி அழைச்சிருக்கிறாரு விருந்துக்கு, அவருடைய நோக்கம் வந்து வேறொன்றாக, ஏற்கனவே சொன்னோம், வேற ஒரு பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு விருந்த ஒரு வழியாக பயன்படுத்துகிறார் என்றால் இந்த மாதிரியான விருந்துகளுக்கு போகிறது வாஜிபாகவோ சுன்னத்தாகவோ ஆக மாட்டாது. இப்படியாக சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் இந்த சாப்பாடுகளுக்கு போகிறது சுன்னத்தாக வாஜிபாக மாறும். ஆகவே இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை விளங்கி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சாப்பாடுகள் சம்பந்தமாக எங்களுக்கு போகிறதா இல்லையா, போக வேணுமா போகக்கூடாதா என்றதை எங்களாலே முடிவெடுத்து கொள்ளலாம். குறிப்பாக பாவங்கள் நடக்கிற இடங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடாது. பாவமான பாவங்கள் நடக்கிற இடங்களை எங்களுடைய விருந்து கொடுக்கக்கூடிய இடங்களாகவும் நாங்கள், பகல் முழுக்க பாவம் நடக்குது அல்லது ஒரு பக்கத்தில் பாவம் நடந்து கொண்டிருக்குது, இந்த பக்கத்தில் இவருடைய விருந்து, இந்த மாதிரியான இடங்கள். ஒரு நாளும் ஒரு முஸ்லீம் வந்து பாவம் செய்யாதவன் மட்டுமல்ல, பாவத்தை கண்டு பொருந்திக் கொள்ளாதவன், கையால் தடுக்க சொல்லி இருக்குது. நாங்கள் பார்த்தா கடந்து போகிற இடங்கள் எல்லாம் இங்க மியூசிக் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஆடல் பாடல் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் கடந்து போய் இவருடைய இடத்துல சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரியான இடங்களுக்கு போறது, இதெல்லாம் வந்து நல்லவர்கள் தவிர்க்க வேண்டியது. இந்த மாதிரி இடங்கள் எங்களோட சாப்பாடுகளை வைக்கவும் கூடாது. ஆகவே இந்த விஷயங்கள் ஒவ்வொருவரும் சாப்பாடு கொடுக்கக்கூடியவங்களும் போறவங்களும் வலிமா கொடுக்கக்கூடியவர்களும் அழைக்கப்படுறவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேணும். இறுதியாக அதாவது இந்த அதாவது எங்களுடைய சமீப காலத்தில் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அடங்கி இருந்ததுனால நாங்கள் எங்களோட ஹிம்மத்தையும் எங்களோட துவாக்களையும் கைவிட்டு விடக்கூடாது. அதாவது எதிரிகள் சோர்வடை அல்ல, நாங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஒரு நாளும் பேச்சும் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது, எல்லாம் போய்கொண்டு தான் இருக்கிறது, எல்லா திட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் துவாவும் இபாதத்தும் தான். நாங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எங்களோட விஷயங்கள் எல்லாம் அப்படி தான், நடந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் குதிச்சிளம்புறது, ரெண்டு நாள் ஆகிட்டா அது பழைய நிலைமைக்கு நாங்கள் வந்துடுது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் குணத்தில் துவா செய்யப்படுது, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க. சுஜூதில் அல்லாஹு தஆலா துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த நேரத்தில் எங்களுக்கு சின்ன சின்ன துவாக்களையாவது நாங்கள் பாடமாக்கி இந்த துவாக்களை நாங்கள் ஓதலாம். அதில் ஒரு துவா தான், அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிக்த. நல்ல கருத்துள்ள ஆழமான ஒரு துவா, எதிரிகளுக்கு ஓதக்கூடிய ஒரு துவா. இது ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு சிறுவனை அநியாயம் செய்கிறதற்காக வேண்டி கொண்டு போன நேரத்தில் அந்த அநியாயக்காரர்களுக்காக அவர் திரும்ப திரும்ப பலருக்காக இந்த துவாவை தான் செய்தார். இந்த துவா கேட்டதை தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு எதிரியையும் ஒவ்வொரு விதம் விதமாக அழிச்சு போட்டான். அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிஃப்த். அந்த அந்த துவாவுடைய அர்த்தம், யா அல்லாஹ், நீ விரும்பிய முறையில் நீ விரும்பிய தண்டனை மூலமாக அவர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற அர்த்தம் உள்ளது. அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிஃப்த். சுஜூதில் கேளுங்க, என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு அநியாயக்காரர்களாக இருக்கிறதோ, யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மனசில் வச்சுக்கொண்டு அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிஃப்த, அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிஃப்த, அல்லாஹும் மக்ஃபினாஹும் பிமா ஷிஃப்த. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கேளுங்க, சுஜூதில் கேளுங்க, இதனுடைய கருத்தை மனசில் எடுத்து கேளுங்க. யாரெல்லாம் நீ நாடிய தண்டனையை கொண்டு, நீ நாடிய முறையை கொண்டு அவர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அந்த சிறுவன் இந்த துவாவை பல கட்டங்களில் கேட்கிறார். அந்த சம்பவத்தில் பல கட்டங்களில் அல்லாஹு தஆலா அந்த விரோதிகளை பல மாதிரி முறியடித்தான். அவனுக்கு தெரியும், நாங்கள் அவருக்கு முறை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால் நாங்கள் துவாவில் ஒரு நாளும் சலிச்சிடக்கூடாது. இந்த ஆயுதம் மட்டும்தான் எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது. அதனால் அந்த ஆயுதத்தை நல்லாவே நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லாஹு தஆலா மௌத் வரைக்கும் கேட்டு பேசிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.